2023 ஆண்டு அக்டோபர் மாத தென்றல் இதழில் அலமாரி பகுதியில் நாமக்கல் கவிஞருடன் பூவை எஸ் ஆறுமுகத்தின் ஒரு பேட்டி. பாண்டியா நீ புலவனடா. ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இஹெச் எலியட் துரை என்றால் அப்பொழுது கோயம்புத்தூர் பிரான்ச் ஸ்கூலில் எல்லாருக்குமே சிம்ம சொப்பனம். ஆமாம், வாத்தியார்களுக்கும் மாணவர்களுக்கும் சேர்த்துதான். காரணம், அவர் ஆங்கிலேயர் என்பதல்ல, அவர் அந்த பள்ளியின் பிரின்சிபால். வாரத்தில் ஒரு நாள் மூன்றாவது பாரத்தில் 40 நிமிஷங்கள் வரை அவருக்கு தலை ஊசலாடி கொண்டிருக்கும். நாகரீக பழக்க வழக்கங்கள் என்ற பொருளை பற்றி பையன்கள் அன்றைக்கு கட்டுரை எழுத வேண்டும் ஆங்கிலத்தில். பாவம், மண்டையை போட்டு உருட்டி கொண்டார்கள். வெள்ளை காகிதத்தை எவ்வளவு கருப்பாக்க முடியுமோ அவ்வளவு அழகாக கருப்பாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு பையன் மாத்திரம் வியாசம் எழுதவில்லை. துரையை மன கேமராவில் படம் பிடித்து சிந்தையில் இருத்தி பின்னர் பென்சில் வழியே சித்திர நோட்டு புத்தகத்தில் வரையலானான். திருக்குவதும் அழிப்பதும் சிந்திப்பதுமாக இருந்த அவன் கடைசியாக துரையிடம் அகப்பட்டு கொண்டான். ஹெட்மாஸ்டருடைய உருவத்தை கேலி சித்திரமாக வரைந்ததற்கு பரிசாக பிரம்படி வாங்கி அந்த கைகள் இரண்டு கண்ணீரை சிந்தின. ஆனால் இந்த துரையோ சிறுவனின் கையை பிடித்து குறுக்கிவிட்டு 18 கேரட் தங்கம் கொண்ட தன்னுடைய அழகான தங்க பென்சிலை சம்மானமாக தந்தார். டிராயிங்கை விடாமல் பழகு, பாடங்களையும் நன்றாக படி என்று புத்திமதி. வியாசம் எழுதுவதற்கு துணை புரியும் நூல், வேத நூல் இவையும் துரையின் பரிசில்கள்தாம். இந்த சுட்டிப்பயலின் அப்பா தம்முடைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் உடுப்புகளை இவரிடம் கொடுத்து கண்ணார கண்டு மனமாற வாழ்த்த ஆசைப்பட்டார். ஆனால் பையன் ஏனோ அப்படி ஆசைப்படவில்லை. நாமக்கல் தாலுக்கா கச்சேரியில் குமாஸ்தாவாக பணியாற்ற வேணும் ஆசைப்படி வேண்டினார் தந்தை. சரி என்று சொன்ன சொல் 3 மாதங்கள் வரை காலாவதி ஆகாமல் இருந்தது. பிறகு வாத்தியாராக வேஷம் புனைந்தான். அதுவும் முன்போல 3 மாதங்களுக்குத்தான். சித்திரம் அந்த பையனை பைத்தியமாக அடித்தது. அவனுடைய சித்திரங்களினால் பைத்தியமானவர்கள் சிம்சன் என்ற என்ஜினியர் துரை, செட்டிமார் நாட்டு பிரமுகர்கள், 5ஆம் ஜார்ஜ் மன்னர். 1906 வங்கப்பிரிவினை நடந்தது. வந்தே மாதரம் கோஷம் புறப்பட்டது. பையன் தேசபக்தனாகி சிறை புகுந்தான், பாட ஆரம்பித்தான். திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது. காந்தி விதைத்த விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்ற ராஜாஜியின் புகழ்மாலை கிடைத்தது. இந்த மனத்தின் சூழலிலே நம் பையனை காந்திய கவிஞராக கண்டோம். ஆஸ்தான கவிஞராகவும் கௌரவித்தது தமிழ் மண். கத்தியின்றி இரத்தமின்றி. கேள்வி: திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று திரு ராஜாஜி முன்னம் கூறியிருக்கிறார்கள் அல்லவா? அப்படியென்றால் தாங்கள் ஒரு கவிஞராக ஆனது காந்தியடிகள் அரசியலிலே ஒரு புதுப்பாதையை கடைபிடித்ததால் ஏற்பட்ட தற்செயலான ஒரு திருப்பம்தானா? இதற்கு சரியான விடை சொல்ல தகுந்தவர் ராஜாஜி அவர்களே. ஆனாலும் அவர் எந்த கருத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை ஒருவாறு ஊகிக்கலாம். இந்திய நாடு அந்நியர்களின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்ற தேசபக்தி ஆவேசத்தை பாமர மக்களிடையே திலகர் பெருமான் தான் முதன் முதல் உண்டாக்கினவர். திலகருக்கும் முன்னால் வெறும் மிதவாத பேச்சுகள் தான் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த மிதவாத பேச்சுகள் பயனற்றவே என்ற புரட்சி எண்ணத்தை உண்டாக்கினவர் திலகர் பெருமான் தான். அதற்கு தகுந்த மாதிரி பாரதியார் தேசபக்தி ஆவேசம் ஊட்டக்கூடிய பாடல்களை பாடினார். அதை குறிக்கத்தான் நான் படித்தெறியா மிக ஏழை கிழவனேனும் பாரதியின் பாட்டிசைக்க கேட்பானாகில் துடித்தெழுந்து தன்மெலிந்த தோளை கொட்டி தொலைமிகுந்த கந்தலுடை சுருக்கி கட்டி எடுத்தறிய வேண்டும் இந்த அடிமை வாழ்வை இப்பொழுதே இக்கணமே என்றென்றார்த்து அடித்துரைத்து ஆவேசம் கொள்வாரென்றால் அப்பாட்டில் மகிமை சொல்ல யாரே வல்லார் என்று பாடினேன். இதை எண்ணித்தான் திலகருடைய தேசபக்தி ஆவேசத்தை பாரதியார் பாட்டாக பாடினார் என்று திரு ராஜாஜி அவர்கள் குறித்திருக்க வேண்டும். காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்த காலத்தில் அதை வரவேற்று பாரதியார் காந்தி பஞ்சகம் பாடினார். அதன் பிறகு பாரதி மறைந்துவிட்டார். காந்திய இயக்கம் தீவிரமாக நடக்கும்போது அதை பற்றி பாட்டுகள் பாடித்தர பாரதியார் இல்லையே என்று ஏங்கிய நான் காந்தியடிகளுடைய சாத்வீக இயக்கத்துக்கு தகுந்தபடியான பாடல்களை பாடினேன். அந்த பாடல்கள் அப்போதைக்கப்போது திருவிக்கா அவர்கள் வெளியிட்டு வந்த தேசபக்தனில் வெளியிடப்பட்டன. பத்திரிகைகளில் அவற்றை பார்த்த ராஜாஜி அவர்கள் உடனுக்குடன் அந்த பாட்டுகள் காந்திய இயக்கத்துக்கு மிகவும் பொருத்தமுள்ளனவாக இருப்பதாக பாராட்டி எனக்கு கடிதம் எழுதுவார்கள். திருச்சிராப்பள்ளி டாக்டர் ராஜன் அவர்கள் வீட்டிலிருந்து ராஜாஜி அவர்கள் உப்பு சத்தியாகிரகம் செய்ய வேதாரண்யத்திற்கு போனபோது என்னுடைய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாட்டுதான் வழிநடை பாட்டாக இருந்தது. தஞ்சாவூரில் ராஜாஜி அவர்களும் அவருடன் சென்ற தொண்டர்களும் தாரன் என்ற ஆங்கிலேய ஜில்லா கலெக்டரால் பல துன்பங்களுக்கு ஆளான பின் உணவு கிடைத்து ஒரு சத்திரத்தில் சற்று ஓய்ந்திருந்த நேரத்தில் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில், "ஆசீர்வாதம், உங்களுடைய கத்தியின்றி இரத்தமின்றி என்ற பாட்டு மிகவும் நன்றாக அமைந்திருக்கிறது. காந்தி சத்தியாகிரகத்துக்கு வேண்டிய பாட்டுகளை எழுதித்தர பாரதியார் இல்லாமல் போனாரே என்று நான் எண்ணியதுண்டோ? அந்த குறையை நீங்கள் நீக்கிவிடுவீர்கள் என்றே நம்புகிறேன்" என்று எழுதினார்கள். அதை ஒட்டித்தான் காந்தி தூவிய வித்து நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்பது என் அனுமானம். நான் இளம்பிராயத்திலிருந்தே கவிகள் பாடிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய கத்தியின்றி இரத்தமின்றி பாட்டிற்கு பிறகுதான் தமிழ் மக்கள் என்னை ஒரு கவியன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். கேள்வி: பாரதி, கவிமணி, டி கே சி, ராஜாஜி, கல்கி இவர்களின் தொடர்பில் தங்களிலேயே நிலவி இருக்கும் மறக்க முடியாத பசுமை நினைவுகளை அறிய ஆவல். கேள்வி: பாரதி, கவிமணி, டி கே சி, ராஜாஜி, கல்கி இவர்களின் தொடர்பில் தங்களிடையே நிலவி இருக்கும் மறக்க முடியாத பசுமை நினைவுகளை அறிய ஆவல். பாரதி அவர்களே, 1918 வருடத்தில் ஒரே ஒரு முறை சந்தித்தேன். அப்போது நான் பாடியிருந்த பாடல்களில் ஒன்றை கேட்டு, "பாண்டியா, எங்கே இன்னொரு முறை அந்த பாட்டை பாடு" என்றார். நான் மறுபடியும் பாடினேன். அதை கேட்டு கலகலவென்று சிரித்து, "பாண்டியா, நீ புலவனடா புலவன், இப்படி பாட்டுகள் பாடு" என்று வாழ்த்தினார். கவிமணி அவர்கள் என் மீது பேரன்புடையவர். என் கவிதைகளை பலமுறை பாராட்டியிருக்கிறார். நாஞ்சில் நாட்டில் எனக்கு பல இடங்களில் சிறப்புகள் நடத்தப்பட்டன. அவற்றில் சில நிகழ்ச்சிகளுக்கு கவிமணி அவர்களே தலைமை வகித்தார்கள். அவருடைய திருமணையில் எனக்கு விருந்தளித்தார். அடிக்கடி எனக்கும் அவருக்கும் கடித போக்குவரத்து உண்டு. அவரை பற்றி மறக்க முடியாத ஒரு விஷயம் பின்வருமாறு. நான் இயற்றிய திருக்குறள் புது உரையை அவருக்கு அனுப்பி அவருடைய அணிந்துரை கேட்டிருந்தேன். என் புது உரையில் பல இடங்களில் பரிமேலழகருடைய உரையை நான் மறுத்திருப்பதை பாராட்டினாலும் சில இடங்களில் என்னுடைய மறுப்பை ஒத்துக்கொள்ளவில்லை. குறிப்பாக தவம் அதிகாரத்துக்கு பரிமேலழகர் செய்திருக்கிற உரை முற்றிலும் தவறானது என்று நான் அதை மாற்றியிருப்பதை ஆட்சேபித்தார். இது விஷயமாக எனக்கும் அவருக்கும் இடையில் பல கடிதங்கள் மூலமாக கருத்து வேற்றுமைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அவருடைய ஆட்சேபனைகளை எல்லாம் தனித்தனியே ஆராய்ந்து தக்க ஆதாரங்களுடன் நீண்ட ஒரு கடிதம் எழுதினேன். கடைசியாக அவர், "ஆம், தாங்கள் சொல்லுவதுதான் சரி என்று இப்போது எனக்கு புலனாகிறது" என்று கருத்தரங்கைய நீண்டதொரு கடிதம் எழுதி அத்துடன் அணிந்துரைக்காக 3 வெண்பாக்களை அனுப்பி அவற்றுள் எதை வேண்டுமானாலும் கொள்ளுங்கள் என்று எழுதினார். ஆனால் நான் அந்த 3 வெண்பாக்களையும் அச்சிட்டு இருக்கிறேன். திரு டி கே சி அவர்களுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அவரை பற்றிய மறக்க முடியாத ஒரு நினைவு பின்வருமாறு. எனது நண்பர் திரு சின்ன அண்ணாமலை அவர்கள் அவருடைய வீட்டில் டி கே சிக்கு ஒரு விருந்து நடத்தினார். அப்போது நான் திரு சின்ன அண்ணாமலை அவர்கள் வீட்டில் தங்கியிருந்தேன். விருந்துண்ட பின் விருந்தினர்கள் சல்லாபித்து கொண்டிருந்த போது டி கே சி கம்பராமாயணத்தில் சில பாடல்களை விளக்கினார். அதன் பிறகு திரு சின்ன அண்ணாமலை என்னுடைய பாடல்கள் சிலவற்றை பாடினார். அதற்கு பின் ரசிகமணி என்னை பார்த்து, "உங்கள் பாட்டுகள் பிரசித்தி பெற்றுவிட்டன. ஆனால் உங்களுடைய வசன நடை எவ்வளவு சிறப்பானது என்பதை அனுபவித்தவர்கள் எல்லாரும் உணர்ந்திருப்பார்கள். உங்களுடைய என் கதையை நான் படித்தபோது மிக்க இன்பமடைந்தேன். நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அநேக சுயசரித்திரங்களை படித்திருக்கிறேன். பெரும்பாலும் சுயசரித்திரங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் தொடர்ந்து படிக்க தூண்டுவதில்லை. ஆனால் உங்களுடைய சுயசரிதம் படிக்க ஆரம்பித்தது முதல் கடைசி வரையில் கீழே வைக்க மனம் வரவில்லை. ஒரு நாவல் போல் இருக்கின்றது என்று புகழ்ந்தார். இந்த பாராட்டுதலை நான் என்றும் மறக்க முடியாது. 1915 நாமக்கல்லில் நான் சித்திர வித்வானாக தொழில் செய்து கொண்டிருந்தேன். நாமக்கல் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்காக நான் கோகலே அவர்கள் படம் ஒன்றை பெரிய அளவில் வரைந்து கொடுத்திருந்தேன். அந்த படத்திறப்பு விழா நடத்தினவர் ராஜாஜி அவர்கள். அந்த விழாவில் பாடுவதற்காக கோகலே அவர்களை பற்றி நானே கவிகள் இயற்றி தந்தேன். அவற்றை பாட கேட்ட ராஜாஜி அவர்கள் அந்த பாட்டு யார் பாடியது என்று கேட்டு என்னை மிகவும் பாராட்டினார். அன்று முதல் எனக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அவரை பற்றிய பசுமையான நினைவுகள் பலவற்றுள் அடியில் வருவது ஒன்று. 1920 வருஷத்தில் கல்கத்தாவில் கூடிய விசேஷ காங்கிரசிற்கு சென்னையிலிருந்து புறப்பட்ட கிலாபத் ஸ்பெஷல் என்ற ரயில் வண்டியில் ராஜாஜி, விஜய் ராகவாச்சாரியார், சிதம்பரம் பிள்ளை, ஜார்ஜ் ஜோசப் முதலான பல தலைவர்களும் நானும் சென்றோம். அந்த ரயில் வண்டி நடுவில் ஒரு பெரிய ஜங்ஷனில் ஒரு மணி நேரத்துக்கு மேல் நிறுத்தப்பட்டது. வண்டியிலிருந்த இளைஞர்கள் பலரும் சிதம்பரம் பிள்ளை அவர்களும் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சென்று ஏன் இந்த வண்டி இவ்வளவு நேரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என கேட்டார்கள். பின்னால் மெயில் வண்டி வந்து கொண்டிருப்பதாகவும் அதை முன்னால் விட்ட பின்புதான் ஸ்பெஷல் வண்டி புறப்படும் என்று ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார். ஒரு மணி நேரத்திற்கு பின்னால் வரும் வண்டியை முன்னால் விடுவது மிகவும் அநியாயம் என்று வாதாடினர். ஸ்டேஷன் மாஸ்டர் தமக்கு வந்துள்ள உத்தரவு அப்படி என்றும் அதன்படி நடந்து கொள்வதுதான் தம்முடைய கடமை என்றும் சொல்லிவிட்டார். உடனே சிதம்பரம் பிள்ளை அவர்களும் அவருடன் இருந்த இளைஞர்களும் கோபம் கொண்டு மெயில் வண்டியை முன்னால் விடாமல் தண்டவாளத்தில் உட்கார்ந்து கொண்டு மறியல் செய்வதென தீர்மானித்தார்கள். அதனால் மிகுந்த பரபரப்பு உண்டாயிற்று. பல பேர் சொல்லியும் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தம்முடைய தீர்மானத்தை விட்டு கொடுக்கவில்லை. சிதம்பரம் பிள்ளையும் அவருடைய சகாக்களும் காந்தியடிகளுடைய சாத்வீக இயக்கத்தை எதிர்க்க வேண்டுமென்றே கல்கத்தா காங்கிரசிற்கு வந்தவர்கள். சேலம் விஜயராகவாச்சாரியார் அவர்களும் அதே கருத்து உடையவர். திலகர் பெருமான் அப்போது இல்லை. அவர் இருந்தால் காந்திய திட்டத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார் என்ற எண்ணத்தில்தான் விஜயராகவாச்சாரி, சிதம்பரம் பிள்ளை முதலியவர்கள் திலகருக்கு பிரதிநிதிகள் போல் காந்திய திட்டத்தை எதிர்த்தார்கள். சிதம்பரம் பிள்ளை மெயில் வண்டிக்கு முன்னால் தண்டவாளத்தில் உட்கார்ந்து மறியல் செய்ய வேண்டும் என்று சொன்னதை விஜயராகவாச்சாரியாரும் ஆதரித்தார். விஜயராகவாச்சாரி சொன்னால்தான் சிதம்பரம் பிள்ளை கேட்பார். விஜயராகவாச்சாரியாரை நெருங்கி சிதம்பரம் பிள்ளைக்கு சொல்லும்படி வற்புறுத்த மற்றவர்களால் முடியவில்லை. ஆனால் ராஜகோபாலாச்சாரியார் விஜயராகவாச்சாரியாரோடு பேசி அதை சாதித்தார். உடனே விஜயராகவாச்சாரியார் சிதம்பரம் பிள்ளையை அழைத்து தண்டவாளத்தின் முன்னால் மறியல் செய்ய வேண்டாம் எனச் சொன்னார். அதன் பிறகுதான் சிதம்பரம் பிள்ளை தமது நோக்கத்தை கைவிட்டார். கல்கி அவர்கள் எனக்கு மிகப்பெரிய உபகாரி. அவரை பற்றிய எல்லா நினைவுகளும் மறக்க முடியாத பசுமை நினைவுகள்தான். எட்டயபுரத்தில் பாரதி மண்டபம் கட்டிய பிறகு அங்கே நடந்த முதல் பாரதி விழாவிற்கு நான் தலைமை வகிக்க வேண்டும் என்று கல்கி அவர்கள் விரும்பினார். நான் தயங்கினேன். அவர் மீண்டும் வற்புறுத்தி எழுதிய கடிதங்களுக்காக ஒப்புக்கொண்டேன். அவர் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அதில் மிகவும் நகைச்சுவை கலந்திருக்கும். பாரதி மண்டபத்தில் ஒரு பாரதி சிலை வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலை பாரதியாருடைய அடையாளங்களுக்கு ஒத்ததாக இல்லை. அந்த சிலையின் அடியில் சுப்பிரமணிய பாரதியார் என்று பெயர் வெட்டப்பட்டிருந்தது. அந்த சிலையை திறந்து வைத்த கல்கி அவர்கள், இது பாரதியாருடைய சிலை, பாரதியாருடையது அல்ல என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்று மிகவும் முன் யோசனையுடன் கீழே பெயர் வெட்டியிருக்கிற சிற்பியை நாம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னபோது சபையில் மிகப்பெரிய சீப்பொறி உண்டானது. கேள்வி: தமிழ் இலக்கியத்தின் நிகழ்காலம் வருங்காலம் பற்றி தங்களுடைய எண்ணம், கனவு, முடிவு என்னென்ன? தமிழ் இலக்கியத்திற்கு மலர்ச்சி ஆரம்பமாகி இருக்கிறது. பழைய தமிழ் இலக்கியங்களின் பண்புகளை ஒட்டி மக்கள் பேசவும் முற்பட்டிருக்கிறார்கள். முடிவு எப்படி இருக்கும் என யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாடு திருக்குறள் வகுத்து கொடுத்திருக்கும் வாழ்க்கையை பின்பற்றி குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அரசியலிலும் திருக்குறள் அறிவே சட்டமாக கருதப்பட வேண்டும் என்பது என்னுடைய கனவு. காந்திய வாழ்க்கையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருக்குறள் வடித்து கொடுத்திருக்கிறது. அதையொட்டிய இலக்கியங்கள் பெருக வேண்டும். கேள்வி: சட்டசபையில் தாங்கள் ஒரு அங்கத்தினராக நியமனம் பெற்றிருக்கும் இப்புதிய அலுவலிலே தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் தாங்கள் செய்யவிருக்கும் பணி எத்தகையது? சட்டசபையில் ஒரு அங்கத்தினாவேன் என்று நான் கனவிலும் கருதியதில்லை. அரசியல் நிபுணனாக எப்போதுமே நான் எண்ணிக்கொண்டதில்லை. அரசியல் போராட்டங்களில் பங்கு கொண்டதும் காந்திய தத்துவத்தை கருதியே அன்றி வேறல்ல. திடீரென்று ஒரு நாள் திரு காமராஜ் அவர்கள் என்னை சந்தித்து உங்களை மேல் சபைக்கு ஒரு அங்கத்தினராக நியமனம் செய்ய சிபாரிசு செய்திருக்கிறேன், அதை ஒப்புக்கொள்ளுங்கள் என்றார். அவருடைய அன்பை மறுக்க முடியாமல் ஒப்புக்கொண்டேன். காந்தியத்தை தமிழில் பாடிய புலவன் என்று இந்த பெருமை செய்யப்பட்டது என்று கருதுகிறேன். இந்த துறை எனக்கு மிகவும் புதியதாகையால் இதில் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் எத்தகைய பணிகளை எப்படி செய்வது என்பது பற்றி இப்பொழுது ஒன்றும் சொல்ல இயலாது. ஆனால் சமயம் வாய்த்த போதெல்லாம் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் நன்மை வரக்கூடியவற்றை செய்ய முயல்வேன். கேள்வி: தாங்கள் ஆஸ்தான கவிஞராக இருக்கையில் தாங்கள் மறக்க முடியாத அளவில் உணர்ந்த உணரும் நிகழ்ச்சி ஒன்றை அறிய ஆசை. நான் ஆஸ்தான கவிஞனாக இருக்கையில் குறிப்பிடத்தகுந்த நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை. ஆஸ்தான கவிஞன் என்ற பெயரும் வருடத்திற்கு 1000 ரூபாய் சன்மானம் என்பதும் 5 வருடங்கள் மட்டும் இருந்தது. தவிர வேறு நிகழ்ச்சிக்கு இடமே இருக்கவில்லை. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் இருக்கிறது. அப்போது பாகிஸ்தான் பிரதம மந்திரியாக இருந்த லியாகத் அலி கான் அவர்களுக்கும் நேருஜி அவர்களுக்கும் அரசியல் உடன்படிக்கை ஏற்பட்டது. அது அங்கே நடந்த கலவரங்களுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த உடன்படிக்கையின் அம்சங்களை பற்றி தமிழ்நாட்டு கிராமங்களில் பாடக்கூடியதாக எளிய நடையில் பாட்டுகள் இயற்றி தர வேண்டும் என்று சென்னை அரசாங்க விளம்பர இலாக்காவிலிருந்து என்னை கேட்டார்கள். பாகிஸ்தானில் நடந்த கலவரங்களை பற்றி ஏற்பட்ட உடன்படிக்கையை பற்றி தமிழ்நாட்டு கிராமங்களில் பாட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் மறுத்துவிட்டேன். உமா மூலமாக தமிழர்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் இதுதான். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கொரு குணமுண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். நன்றி. உமா இதழ். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.